புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 3:30 நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்ச்சியை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் நூலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கு சாமிநாதன் அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் மண் உப்பு என்ற புத்தக மதிப்புரையை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், SR அரங்கநாதன் நூலக நிர்வாகி. நூலின்றி அமையாத உலகு என்ற நிகழ்விலே இன்று நாம் கேட்க இருப்பது நா சோலையப்பன் எழுதிய மண் உப்பு என்ற நூலின் மதிப்புரை. ஆசிரியர் தான் பிறந்த மண்ணின் பெருமை உலகறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும், தம் மண்ணிற்கு ஏற்பட்டிருக்கும் இழுக்கு நீங்க தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும், எங்கள் மண் சுதந்திர போராட்டத்தில் சளைத்தது அல்ல என்பதை வெளிப்படுத்தும் உரைக்கள் இந்த மண் உப்பு. உப்பில்லாமல் சாப்பிடுவது ஒருபோதும் ருசிப்பதில்லை. உலகம் உயிர்ப்பித்திருக்க உப்பும் அதனை மண்ணில் பூச்சரிக்கும் மண்ணும் அத்தகைய மண் உப்பை மகத்துவத்தோடு அள்ளித்தரும் இயற்கையோடு இயைந்த மனிதர்களின் வாழ்வியலை முன்வைத்த புதுமை படைப்பு உலகத்தில் தனித்துவமான மற்றொரு புனைவை நம்மில் விரிவு செய்கிறது இந்நாவல். புதுக்கோட்டை கலை இலக்கியம் நிறைந்த வானம் பார்த்த பூமியானாலும், தன் மானம் காக்கும் என்று கட்டியம் கூறும் காலத்தின் பதிவாக நம் கண்களில் கருத்துக்களில் எண்ணங்களில் விலாசமாக எழுத்தினுடைய விரிவு செய்து வரலாற்று புதினம். ஆசிரியர் தனது 8 படிப்பின் போது பள்ளி சுற்றுலா கன்னியாகுமரி சென்ற பொழுது முதல் நாள் பாஞ்சாலங்குறிச்சி பார்வையிட அனுமதிக்கப்பட்டு, தாங்கள் பஸ்ஸிலிருந்து இறங்கும் முன் ஆசிரியரின் எச்சரிக்கை, பாஞ்சாலங்குறிச்சியில் யாராவது எந்த ஊர் என்று கேட்டால் மதுரைக்கு அருகேயுள்ள நாகமலை புதுக்கோட்டை என்றே கூற வேண்டும். இந்த சம்பவம் ஆசிரியர் மனதில் ஆறாத வடுவாக இருந்துள்ளது. அந்த காலகட்டத்தில், அதாவது 1985-86 சிவாஜி நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்பட வசனம் "வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது" என்ற வசனம் எத்தனை விருப்பமோ அதைவிட பன்மடங்கு அந்த திரைப்படத்தின் இறுதி காட்சியில் கட்டபொம்மன் கூறும் வசனம் நெஞ்சை உறுத்தும். ஒரு திரைப்படம் பாமர மக்களிடம் பதித்துவிட்டு சென்ற அந்த தடத்தை எத்தனை காலமானாலும் அழிக்க முடியுமா என்பது ஐயமே. ஆனாலும் எனது மண்ணின் அவப்பெயரை சற்றேனும் களைய எனது மனதிற்கு ஆறுதலான நிகழ்வு ஏதேனும் கண்ணில் படாதா என்ற எனது தேடலுக்கு 5 முன்பு புதுக்கோட்டை மாவட்ட நூலகத்தில் சிறுவிடை கிடைத்தது. சமூக விஞ்ஞானம் என்ற இரு திங்கள் இதழ், அக்டோபர் நவம்பர் 2011 கண்ணில் பட்டது. எத்தகைய நூலை கையில் வைத்திருக்கிறோம் என்று அறியாமலேயே புரட்டினேன். இடம்பெற்றிருந்த பக்கங்களை மட்டும் நகல் எடுத்துக் கொண்டேன். அதில் புதுக்கோட்டை மக்கள் மறைமுக ஆங்கிலேயர்களை எதிர்த்து எந்த அளவிற்கு போராடி உள்ளார்கள் என்ற உண்மை தெரிந்தது. இன்றைய காலகட்டத்தில் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மட்டுமல்ல, மண் உப்படுத்து புதுக்கோட்டை மக்களின் உப்பு தேவையை பூர்த்தி செய்து ஆட்சியாளர்களின் அடக்குமுறை காட்பட்டு சிறை சென்றவர்களும் சொல்லொன்னா துயர்பட்ட மக்களின் வழி தோன்றல்களுக்கே வரலாறு தெரியாதான் கொடுமை. மண் உப்படுத்து உப்ளிய கவுண்டர்களது சில குடும்பங்கள் இன்றும் கவிநாடு மேல்வட்டம் அகரப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு நூலாசிரியர் சென்றுதான் இந்த விவரங்களை கூறியுள்ளார். இன்றும் கடையக்குடி அருகே உள்ள உப்புப்பட்டி, அண்டக்குளம் அருகே உள்ள உப்ளியக்குடி, இழுப்பூரில் சௌராஷ்டிரா தெரு போன்றவை புதுக்கோட்டை மாவட்டத்தின் மண் உப்பு எடுக்கப்பட்ட 200 இடங்களில் சில. கொரோனா காலத்திலும் அவ்விடங்களை பார்வையிட்ட சோலையப்பன் அப்படி ஒரு வரலாற்று சம்பவம் நடந்ததற்கான எந்த சுவடும் தனக்கு கிடைக்கவில்லை என ஆதங்கப்படுகிறார். இந்தியா என்ற பரந்த தேசமானது ஆங்கிலேயர் வருகையின் போது இன்றைய பாகிஸ்தான், பங்களாதேசம் ஆகிய நாடுகளை உள்ளடக்கியதாக இருந்தது. அன்றைய பரந்துபட்ட இந்தியா என்பது ஒருபோதும் ஒரே நாடாக ஒரே ஆளுகைக்குட்பட்டதாக இருந்ததே இல்லை. மோகலாயர்களின் ஆட்சியான போது, அதிலும் குறிப்பாக அக்பரது ஆட்சியின் போது, நிலப்பரப்பின் பாதி நிலப்பரப்பினை முகலாயர்கள் ஒன்றிணைத்தனர் எனலாம். மற்றபடி இந்திய துணைக்கண்டமானது பல 100 அரசர்களால் ஆளப்பட்டு வந்தது. பல அரசர்கள் மக்களின் நலன் காத்தவர்களாகவும் பல அரசர்கள் தன்னலம் கொண்டவர்களாகவும் இருந்தனர். மக்கள் நலனையே பிரதானமாகவும் கொண்ட அரசர்களுள் அன்றைய காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க வகையில் செயலாற்றியது புதுக்கோட்டை தனியரசு ஆகும். மண்ணை, அதாவது ஓர் மண்ணை புவியின் மேற்பரப்பில் மெல்ல சுரண்டி எடுத்து மண்பானைகளில் சேர்ப்பாங்க. மண்பானையானது தண்ணீர் கூட அல்ல. அந்த கால முதுமக்கள் தாலியை விடவும் பெரியது. பழங்காலத்தில் நெல் சேகரித்து வீட்டில் கொட்டி வைக்க உதவக்கூடிய குதிர் போன்ற பெரிய பானை. அதில் பாதிக்கு மேல் ஓர் மண் கொட்டப்பட்டு மீதமுள்ள பாதிக்கு தண்ணீர் ஊற்றப்படும். அந்த பெரிய பானையின் அடியில் துணியால் நன்கு அடைக்கப்பட்டு சிறு துளை இருக்கும். மண்ணில் கலந்த நீர் அந்த சிறு துளையின் வழியே சொட்டு சொட்டாக கசியத் தொடங்கும். அவ்வாறு கசியத் தொடங்கிய நீரினை பாத்தி பாத்தியாக கட்டி தேக்கி வைப்பார். அந்த பாத்தி நிறைந்த உப்பு நீர் நல்ல வெயில் காலமானால் 10 நாட்களுக்குள் முற்றிலும் ஆவியாகி பாதியில் பாலம் பாலமாக வெடித்த உப்பு பழுப்பு கலந்த வெள்ளையாய் செரிக்கும். இதற்கு பெயர்தான் மண் உப்பு. புதுக்கட்டை சுதேச அரசானது கிழக்கில் ஆலங்குடி, மேற்கில் எழுப்பூருக்கு சற்று முன், வடக்கில் கந்தர்கோட்டை மற்றும் தெற்கில் திருமயத்திற்கு சற்று முன் பாதி என சுமார் 1178 சதுர மைல்கள் பரப்பளவில் அமைந்திருந்தது. புதுக்கோட்டை தனியரசிற்கு எத்திசையிலும் கடல் எல்லையாக அமையவே இல்லை. புதுக்கோட்டையின் எல்லையிலிருந்து கடல் வெகு தொலைவில் தான் இருந்தது. புதுக்கோட்டை மக்களின் உப்பிற்கான தேவையின் பெரும்பகுதி நம் மக்களின் வேர்வையில் உருவான மண் உப்பின் மூலமே நிறைவு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை தனியரசில் ஏறக்குறைய 200 கிராமங்களில் மண் உப்பு உற்பத்தி நடைபெற்று மண் உப்பு கடல் உப்பை விட வெளுப்பாக இருக்கும். இங்கு உற்பத்தியான மண் உப்பில் 97.6% சோடியம் குளோரைடு இருந்துள்ளது. புதுக்கோட்டை தனியரசில் உற்பத்தியான மண் உப்பு புதுக்கோட்டை மட்டுமின்றி அருகில் தற்போதைய தஞ்சாவூர் மாவட்ட பகுதியிலும் விற்கப்பட்டது. உப்பு சுமைகளை மாட்டு வண்டியிலும் கழுதைகளிலும் ஏற்றி சென்று தஞ்சையின் காவிரி வடிநலப் பகுதிகளிலும் நெல்லுக்கு மாற்றாக பரிவர்த்தனை செய்தனர். கடனுக்கு விற்று அறுவடை காலங்களில் குடும்பங்களிலிருந்து உப்புக்கு ஈடாக நெல்லை பெற்றனர். மண் உப்பு கடல் உப்பை விட வெளுப்பானது மட்டுமின்றி விலையும் குறைவானது. எனவே ஏழை எளிய மக்கள் மண் உப்பையே பெரிதும் வாங்கினர். மண் உப்புக்கு கிராக்கி கூடியது புதுக்கோட்டை தனியரசு இருந்ததால் சென்னை மாநிலத்தில் கடல் உப்பின் மீது இருந்த வரி கொடுமை மண் உப்பின் மீது விளைவில்லை. இதன் காரணமாக மண் உப்பு குறைந்த விலையில் கிடைத்தது. உப்பின் மீது ஏகபோக உரிமையை நிலைநாட்டியிருந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியாளர்களுக்கு புதுகை மண் உப்பு உறுத்தலில் ஒன்றாகவே நீடித்தது. இது பல நெருக்கடிகளை வழிவகுத்தது. அன்றைய காவல்படை என்பது கட்டுக்கோப்பான காவல்படை. புதுக்கோட்டை சமஸ்தான காவல்படைக்கு தலைமை வகித்தவர் அப்போதைய திவான் சேசையா சாஸ்திரிகள் ஆவார். புதுக்கோட்டை தனியரசு முழுவதும் ஆங்கிலேயர்களின் அழுத்தம் காரணமாக நம் போன்ற மண் உப்பு எடுப்பவர்கள் மீது கைது செய்யப்பட்டனர். மண் உப்பு காய்ச்சுவது பெரும்பாலும் பெண்கள் என்பதால் மண் உப்பு காய்ச்சி கைதானவர்களில் பெண்களே அதிகமாக இருந்தனர். 1889 சென்னை உப்பு சட்டம் அரசு அனுமதியின்றி மண் உப்பு உற்பத்தியில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட விதிகளை கொண்டிருந்தது. அச்சட்டப்படி ஒருவர் மீது வழக்கு தொடரப்பட்டு குற்றம் நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டால் அவரை 6 மாதம் வரை சிறையில் அடைத்து அல்லது அவருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்க வழி செய்தது. இரண்டையும் விதித்திடவும் இச்சட்டம் வழி செய்துள்ளது. கிபி 1894-1895 முடிய 821 வழக்குகள் போடப்பட்டது. ஆங்கிலேயர்கள் மறைமுகமாக மன்னரை தூண்ட புதுக்கோட்டை காவல்படை சல்லடையாக சலித்தடுத்து 836 என்பது கணக்குதான். அதில் பெண்கள் 725 பேர், ஆண்கள் வெறும் 100 பேர் தான். மண் உப்பு காய்ச்சுவதற்காக கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டனர். மண் உப்பு எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு மண் சேகரம் என்பதே சிரமமான காரியம். மேலாக ஒரு மண்ணை மட்டும் சுரண்டி எடுக்க வேண்டும். ஒரு பாத்தி கட்டி ஏராளமான மண் தேவைப்படும். மண்ணை பெரிய தாளியில் இட்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அது மண்ணில் கரைந்து அடியில் உள்ள துளையின் வழியே மெல்ல கசிந்து வருகையில் பாத்தி கட்ட வேண்டும். இத்தனை வேலைகளையும் பெரும்பாலும் பெண்கள்தான் செய்தனர். துளிர் மாவிளை போன்ற கைகளோடு மனமாகி வரும் பெண்களின் கைகள் மண் உப்பு எடுத்தடுத்து காய்ந்து கருங்கல்லாய் மாறிப்போகும். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் போது புதுக்கோட்டை தனியரசு ஆலங்குடி, குளத்தூர் மற்றும் திருமயம் ஆகிய 3 வட்டங்களை உள்ளடக்கியது. 1178 சதுர மைல்கள் பரப்பளவு அமைந்திருந்தது. 1911 இதன் மக்கள் தொகை 411,886. சுதந்திரம் அடைந்த பின் 1948 இந்திய ஒன்றியத்துடன் புதுகை இணைந்தவுடன் திருச்சி மாவட்டத்தின் ஒரு நிர்வாக அலகாக மாற்றப்பட்டது. பின்னர் புதுகையுடன் அன்றைய தஞ்சை மாவட்டத்தின் அறந்தாங்கி வட்டம் மற்றும் அருகிலுள்ள சில பகுதி இணைக்கப்பட்டு 1974 புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. தற்போது வங்கக்கடலின் பாகநீரிணையில் இந்த மாவட்டம் 26 மைல் கடற்கரையை கொண்டுள்ளது. புதுக்கோட்டை தனியரசில் கடற்கரை பகுதி எதுவுமே இருக்கவில்லை. உப்பிற்கான தேவையின் பெரும்பகுதி இங்கு உற்பத்தியான மண் உப்பு மூலமே நிறைவு செய்யப்பட்டது. பற்றாக்குறை நிலவிய காலங்களில் சென்னை மாநில அரசின் நிர்வாக வரம்பிற்குள் இருந்த கடற்கரை உப்பு உற்பத்தி மையங்களில் இறக்குமதி செய்யப்பட்டு ஈடு செய்யப்பட்டது. புதுகை பகுதியில் இயற்கையிலேயே உப்பு கலந்த ஓர்மண் கிடைத்திருக்கிறது. இந்த ஓர்மண் பிரிக்கப்பட்டு மண் உப்பு பெறப்பட்டு இருக்கிறது. கோடைகாலமே மண் உப்பு உற்பத்திக்கு உகந்த பருவமாகும். பூமியின் மேற்பரப்பில் படிந்த ஓர்மண் சுரண்டி எடுக்கப்பட்டு மண்பானைகளில் சேகரிக்கப்படும். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட மண்ணுடன் தண்ணீர் கலந்து கரைச்சலாக்கப்படும். மண்பானையின் அடியில் இதற்கென அமைக்கப்பட்ட துளை வழியே பழந்துணியை திரியாக திரட்டி அதன் ஊடாக கரைசலிலிருந்து உப்பு நீர் கசியவிடப்படும். இவ்வாறு கசிந்துவிடும் உப்பு நீர் பாத்திகளாக அமைக்கப்பட்டு நிலப்பரப்பில் சேகரிக்கப்படும். பாத்திகளில் தேங்கி நிற்கும் உப்பு நீர் சூரிய வெப்பத்தில் ஆவியாகி வெண்கல் உப்பு படிவமாக உருவாக்கப்படும். இதுவே உப்பு மண்ணாகும். உப்பளியர்கள் தொடக்கத்தில் பாசனத்திற்கான குளங்கள், வாய்க்கால், வாரிகள் மற்றும் கிணறுகள் அமைத்து திட்டும் தடலுமாய் இடந்த தரிசு நிலங்களை வெட்டி திருத்தி பண்படுத்தி பயிர் தொழிலுக்கேற்றதாக மாற்றும் நுட்பம் மிகுந்த பணிகளை செய்தனர். மண்ணோடும் நிலத்தோடும் அவர்களுக்கும் அனுபவத்தின் அடிப்படையில் புதுகை மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் மண் உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டனர். இதுவரை நூலின்றி அமையாது உலகின்ற தலைப்பிலே மண் உப்பு என்ற புதுக்கோட்டை மாவட்டத்திலே பெறப்பட்ட மண்ணின் உப்பின் பெருமையை பற்றி கேள்விப்பட்டீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி.
நேயர்களே, இதுவரை மண் உப்பு என்ற புத்தக மதிப்புரையை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை எஸ் ஆர் அரங்கநாதன் உலகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. Thank you.